அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இறைவன் நிறுவினதான நீதியின் பாதையை எல்லாரும் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் சமாதானமாய் இருக்கவும் இறைவன் விரும்புகிறான். நீங்கள் உங்கள் கவனத்தை இன்றைக்கு நீதியின் வழி என்ற இந்த நிகழ்ச்சிக்கு முன்வைக்க வருவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பானவர்களே, நாம் அனைவரும் அறிந்திருக்கிறபடி இறை வேதத்தில் முன்பகுதியாகிய பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டை கடந்து இப்பொழுது புதிய உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாட்டை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதமின் உம்மத்துகளின் பாவங்களை நீக்கி சைத்தானின் பிடியிலிருந்து இன்சானை விடுதலையாக்கும்படியாக வந்த இரட்சகராகிய மசீகின் சரித்திரத்தை விவரிக்கும் புதிய நூலே இஞ்சில் என்னும் சுவிசேஷ புஸ்தகம். நமது முந்தின நிகழ்ச்சியில் மசீக் நகரங்களுக்கு சென்று இறைவாக்கை மக்களுக்கு போதித்ததோடு நிற்காமல் அவர்களுடைய வியாதிகளையும் குணமாக்கினார் என்று பார்த்தோம். அதனால் ஈசா நபியின் புகழ் பெயர் பூமியெங்கும் பிரபலமானது. ஈசா நபியின் போதனைகளும் அதை அவர் போதித்த விதமும் மற்ற நபிமார்களின் இறை வாக்குகளிலிருந்தும் அவர்கள் போதித்த விதங்களிலிருந்தும் முற்றிலும் வித்தியாசமானது என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். ஈசா நபி அவர்கள் தனக்கென்று வீடு, மனைவி, பிள்ளைகள் ஏதும் இல்லாதவராகவே வாழ்ந்தார். அவர் மனிதர்களிடையே தனித்துவமானவர், வித்தியாசமானவர். இறைவன் தன்னை அனுப்பின இறைவன் தனக்கு கொடுத்த இறைப்பணியை செய்வதன் மூலம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே ஈசாவின் வாழ்வில் முக்கியமானதாக கருதினார். இன்றின் இரண்டாம் புத்தகமாகிய மார்க்கு 1:21-28 உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு கப்பர்நகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஷரியத்தின் தலைவர்களை பற்றி நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் தௌராத்தையும் மற்ற இறை வாக்கினரின் வேதங்களையும் மக்களுக்கு விளக்க வேண்டும். ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இறை வாக்கினரின் எழுத்துக்களை சரியாக விளக்க முடியவில்லை. காரணம், அவர்கள் அதை முழுமையாக அறிந்திருக்கவில்லை. மத சம்பந்தப்பட்ட செயல்முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றுவதில் அதிக கவனத்தை செலுத்தினார்கள். இறைவாக்கை போதிப்பதில் அவர்கள் அதிக கவனம் செலுத்த தவறிவிட்டார்கள். இந்த மாதிரி மத வல்லுநர்கள் இறைவாக்கை உதட்டினால் ரசித்தார்களே அன்றி உள்ளத்தில் அதை நேசிக்கவில்லை. ஆகவே ஈசா நபி அவர்கள் அவர்களுடைய மத போதனை பள்ளிகளில் ஒருபோதும் கல்வி கற்கவில்லை. ஈசா நபி அவர்கள் தொழுகை கூடங்களில் பிரவேசித்து இறைவாக்கை எடுத்து கூறின போது ஷரியத்தின் தலைவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இறைவாக்கை தெளிவாகவும் அதிகாரத்தோடும் ஈசா நபி அவர்கள் போதித்ததை அவர்கள் கேட்டபோது அவர்கள் அவமானத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் நிறைந்தவர்களானார்கள். ஒருவை ஒருவர் பார்த்து, இவர் யார்? இப்படிப்பட்ட பழமையான போதனைகளை இவர் எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்? இவ்வளவு அதிகாரத்தோடு இவர் எப்படி போதிக்க முடியும்? சைத்தான்கள் கூட அவருக்கு கீழ்ப்படுகிறதே. இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லையே. இந்த மனிதனைப் போல யாரும் இதுவரை போதித்ததில்லையே. இவர் செய்த கிரியைகளைப் போல, அற்புதங்களைப் போல இதுவரை யாரும் செய்ததில்லையே என்று ஆச்சரியப்பட்டார்கள், பேசிக்கொண்டார்கள். உண்மையும் இதுதான். ஆதம் நபி பாவம் செய்த நாள் துவங்கி ஈசா நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு வரும் நாள் வரை எவரும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ததும் இல்லை, உபதேசங்களை சொன்னதும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஒரே வார்த்தையில் சைத்தானும் அவருடைய கூட்டாளிகளும் ஓடுவதை தங்கள் கண்களால் பார்த்தார்கள். இதை யார் செய்ய முடியும்? ஜன்னத்திலிருந்து வந்த மசீக் மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். சைத்தானால் பிடிக்கப்பட்ட மனிதன் ஈசாவிடம் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? நசரனாகி ஈசாவே, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன? எங்களை அழிக்கவா வந்தீரோ? இறைவனின் தூய்மையான நீர் யார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று சைத்தான் கூறினதை பார்க்கிறோம். ஈசா நபி யார்? எப்படிப்பட்டவர்? எங்கிருந்து வந்தார்? அவர் எதற்காக வந்தார் என்ற விஷயங்களெல்லாம் சைத்தான் தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு இன்சான் தெரிந்து வைத்திருக்கவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த வார்த்தையாகிய கலிமா ஈசாதான் என்பதை சைத்தானும் அவனுடன் சேர்ந்து விழுந்துவிட்ட மலக்குகளின் கூட்டமும் அறிந்து அவருக்கு பயப்படுகிறார்கள். தங்களை நித்தியமான அக்னியில் எரிந்துவிட அதிகாரம் பெற்றவர் ஈசா நபி என்பதை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தினரும் ஈசா நபி அவர்களின் பெயரை கேட்டாலே பயந்து நடுங்குகிறார்கள். இப்பொழுது இன்ஜிலின் இரண்டாம் புத்தகத்திலிருந்து சில ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். மார்க்கு 1வது சூரா 29 முதல் 42 ஆயத்துகள் வரை வாசிக்க கேளுங்கள். உடனே அவர்கள் ஜெபா அழைத்து விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்து விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேய நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இவ்விதமாக ஈசா நபி அவர்கள் ஒவ்வொருவரின் நோய்களையும் குணமாக்கினார். ஆதமின் உம்மத்துகளுக்கு இரக்கம் பாராட்டினார். காரணம், அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலவும் சோர்ந்து போனவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் இருக்க கண்டார். ஈசா நபி அவர்கள் செய்த பெரிய பெரிய அற்புதங்களுக்கு மற்றொரு காரணமும் இருந்தது. இறைவன் தமது இறைவாக்கினர் மூலமாக ஈசா நபி அவர்கள் மசிக்தான் என்று கூறியிருந்ததையும், அவர் இந்த உலகத்திற்கு வரும்போது இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் தன் இறைப்பணி நாட்களில் நிறைவேற்றுவார் என்று இறைவன் கூறின வார்த்தைகள் நிறைவேற வேண்டும். இசையாசின் புஸ்தகம் 35வது சுரா 5-6 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவு கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். இப்பொழுது வாசித்த ஆயத்துகளில் மசீக் அவர்கள் மற்ற யாரும் செய்யாத அற்புதங்களை செய்வார் என்று இசையாஸ் நபி அவர்கள் இறைவாக்கருளினார். பழைய உடன்படிக்கை காலத்தில் இலியாஸ் நபியும் அற்புதங்களை செய்தார் என்பது உண்மை என்றாலும் ஈசா நபி அவர்கள் செய்த அற்புதங்களுக்கு ஒப்பிட முடியாது. இலியாஸ் நபி அவர்கள் 7 அற்புதங்கள் மட்டுமே செய்தார். ஆனால் ஈசா நபி அவர்கள் செய்த அற்புதங்கள் என்ன முடியாதவை. மூசா நபி அவர்களுக்கும் இசையாஸ் இலியாஸ் நபி அவர்களுக்கும் சமமாக அற்புதங்களை செய்யும் ஆற்றல் வலிமை இல்லை. ஆனால் ஈசா நபி அவர்களிடம் அந்த வலிமை ஆற்றல் அவருக்குள்ளேயே இருந்தது. அவரே ஆற்றலும் அற்புதமும் அதிசயமானவர். அவர் இறைவனின் சக்தி. இறைவனின் சக்தியே ஈசா என்னும் பெயரில் இந்த பூமிக்கு வந்தது. இஞ்சிலின் 2 புத்தகம் மார்க்கு 2 சுரா 1-12 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர் நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு தீவிரவாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி தீவிரவாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு தீவிரவாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரர்களில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திபிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஈசா நபி அவர்கள் இந்த பூமியில் இறைவனின் குரலாக இருந்தார். தான் மட்டும் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை இறைவன் ஈசா நபிக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஈசா நபிக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இருந்தது. ஆம், அவர் ஒருவருக்கு மட்டுமே இருந்தது. இதை ஷரியத்தின் தலைவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இஞ்சிலிருந்து மத்தேயு 9 சுரா 9 ஆயத்தையும் மார்க்கு 2 சுரா 15-17 ஆயத்துகளையும் வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அப்பொழுது அவருடைய வீட்டிலே அவர் போஜன பந்து இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோடு வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்திருந்தார்கள். அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஷரியத் தலைவர்கள் இன்சான் இறைவனின் கட்டளைகளை மீறி பாவம் செய்தபடியால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். அதனால் பாவிகளுடன் வரி வசூலிப்பவர்களுடன் இந்த மத போதகர்கள் எந்த உறவும் வைத்துக் கொள்வதில்லை. அதனால்தான் இவர்கள் ஈசா நபியை குற்றப்படுத்தினார்கள். ஈசா நபி அவர்கள் வந்ததோ பாவிகளிடம் அன்பு செலுத்த, வரி வசூலிப்பவர்களிடமும் விபச்சாரிகளிடமும் அன்பு செலுத்தும்படியாகத்தான் வந்தார். இதை மத போதகர்கள் உலமாக்கள் அறியவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பாவம் என்ற கொடிய நோய் உங்களை பாதித்திருக்கிறதா? நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் தண்டனையாகிய மரணம் என்னும் நரகத்திற்கு நீங்கள் ஏன் போக வேண்டும்? உங்களுடைய பாவத்திலிருந்து, பாவ நோயிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை நரக தண்டனையிலிருந்து மீட்டு நித்திய வாழ்வை தரக்கூடிய ஜன்னத்துக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் அறிவீர்களா? அவர்தான் ஈசா மசீஹ். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்ட வண்ணமாக இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக, இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.